ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநள்ளாற்று திருப்பதிகம் தளிரிள வளருளி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்தர் ஜவாரத்தில் மூன்றாம் திருமுறை 87 பதிகம் தளிரிள வளருளி, அந்த பதிகத்தை தொடர்றோம். 9 பாடல். கான்முக மயிலியல் மலைமகள் கதிர்விடு கனமிகு, பால்முகம் இயல்பனை இணைமுலை துணையொடு பயிரலின், நான்முகன் அரி அரி வரிய நல் ஆரதம் நாமமே, மேன்முகம் எரியினில் இடிலிவை பழுதலை மெய்மே. இதுல அதே மாதிரி முதல் 2 அடி உமாதேவியுடைய முலைகள் வர்ணிக்கிறதா. கான்முக மயில் இயல் மலைமகள், அது உமாதேவி. அந்த உமாதேவிக்கு அப்ஜெக்டிவ் அது. கான்முக மயில் இயல், கான் கான் அப்படின்னாக்க காடு இல்லையா, கானகம் அப்படின்னு வரும், கான் அப்படின்னு வரும். அதனால கான் அப்படின்னா காடு, கான்முகம்னா காட்டில் இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். காட்டில் இருக்கின்ற மயில் இயல், மயில் போன்ற. அந்த இயல் அப்படிங்கிறதுக்கு நம்ம 4-5 அர்த்தம் இருக்கு சொன்னோம் இல்லையா, அதில் இயல்ங்கிறது இந்த இடத்துல லைக் அப்படிங்கிற அர்த்தம், சிமிலர் அப்படின்னு அர்த்தம். காட்டில் இருக்கின்ற மயில் போன்ற மயில் இயல் மலைமகள், அப்படி காட்டில் இருக்கிற மயில் போன்ற மலைமகள் அப்படின்னு என்ன அர்த்தம். இந்த பெண்களுக்கு வர்ணனைக்கு பலவிதமான வர்ணனை வரும் இல்லையா. பெண்களுடைய முகத்தை வர்ணிக்கிறப்போ அது நிலவு போன்ற சந்திரன் போன்ற பிரகாசமாக இருக்கிற முகம் அப்படின்னு அந்த ஒளிக்கு வடிவத்துக்கு வரும். அதே மாதிரி அவருடைய நடை அன்னம் போன்ற நடை உடையவர்கள், அன்ன நடை அப்படின்னு, இல்லைனா அவருடைய இடையை வர்ணிப்பா, இல்லைன்னா மொத்தமாக வர்ணிக்கிறப்போ அவருடைய அழகை வர்ணிக்கிறப்போ மொத்தமாக மயில் போன்றவர் அப்படின்பா. மயில் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம, இது நமக்கு தெரியும். அதனால அந்த மயில் போன்றவள் அப்படின்னு இங்கே வர்ணிக்கிறார். கான்முக மயில் இயல் மலைமகள், காட்டில் இருக்கிற மயில் போன்ற அழகு உடைய உமாதேவி அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மயில் போன்ற அழகு உடைய உமாதேவி அவளுடைய அடுத்த வர அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அந்த முலைக்கு வர அப்ஜெக்டிவ்ஸ். கதிர்விடு அப்படிங்க ஒவ்வொரு ஒரு இந்த முலைக்கு அவர் ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்துருப்பார், அவர் ஒரு 3-4 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுப்பார். அப்படி 3-4 அப்ஜெக்டிவ்ஸை சொல்லி அப்புறம் பின்னாடி அந்த அப்படிப்பட்ட வன முலை அப்படிம்பர். அதனால ஒவ்வொரு ஃப்ரேஸையும் எடுத்துகிட்டு அந்த முலையோட பொருத்தி புரிஞ்சுக்கணும். கதிர்விடு முலை, கனம்மிகு முலை, பால்முகமியல் முலை, பனை இணை முலை அப்படின்னு நம்ம ஒன்றா புரிஞ்சுக்கணும். அப்படி கதிர் விடுதல், கதிர் அப்படின்னாக்க கிரணம்னு அர்த்தம். கதிர்னா கிரணம், இந்த ரேஸுங்கிறோம் இல்லையா, அந்த கிரணம் அதான் கதிர். சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் கதிர் உண்டு, அதான் அந்த ரேடியன்ஸ்லேருந்து வருது கதிர், அதுதான் கிரணங்கள், ரேஸ், இங்கிலீஷில் ரேஸ் அப்படிங்கும். அப்படி அந்த கதிர் விடுகின்ற கிரணங்களை உடைய ஒளி வீசுகின்ற கணம் மிகு, கணம் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம் இல்லையா. நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பழைய தமிழ் சினிமாக்கள்லாம் பார்த்தா கணம் கோட்டார் அவர்களே அப்படின்பா, அந்த கோர்ட் சீன்லலாம் கணம்னாக்க பெருமையுடைய மதிப்பிற்குரிய அது மாதிரி பெருமைன்னு அர்த்தம். அப்படி கணம் மிகுந்த பால் முகம் இயல் இல்லையா, பால் முகம்னா பால் தான் தெரியும், பால் அந்த பால் இருக்கின்ற, ஏன்னா சம்பந்தருக்கு அந்த உமாதேவி தானே ஞானப்பால் கொடுத்தா, அதனால அந்த ஞானப்பால் இருக்கின்ற உமலைகளை உடையவள் அந்த முலையை தான் பால் இருக்கின்ற அப்படின்னு நீங்க சொல்ற. அப்படி பால் இருக்கின்ற பனை இணை முலை, பனை அப்படின்னாக்க பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுல இந்த ஃப்ரேஸ் பனை இணை முலை துணை அப்படின்றார், இதெல்லாம் பனைனாக்க பெருசா இருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் முன்னாடி கனமிகுன்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த பனைக்கு என்ன அர்த்தமா இருக்கும், இணை அப்படின்னாக்க ரெண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் அதே சமயத்தில் டு பி லைக் சிமிலர் அப்படின்னு அர்த்தம், இணை அப்படின்னா லைக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் நம்ம இன்டர்பிரேட் பண்றப்போ நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கும். அதனால பனை இணை முலை அப்படிங்கிறதுக்கு யோசிச்சப்போ பனை அப்படின்னாக்க யானையோடைய தந்தம் இருக்கு, அதுக்கும் பனை அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு, பனைங்கிறதுக்கு யானையோட தந்தம்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்படி பனை இணை அப்படின்னா தந்தம் போன்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதனால எதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னாக்க, இந்த பாடல்கள்ல இந்த இந்த பதிகத்துல இப்படி இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் பாக்குறப்ப இது எப்படி இன்டர்பிரட் பண்றது, என்ன மாதிரி இன்டர்பிரேஷன் எல்லாம் பொருந்தும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தப்ப இதுல இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் எனக்கு தோணிச்சு, அதனால சொல்றேன் உங்களுக்கு. புக்ல இருக்கா தெரியாது, எனக்கு தோன்ற இன்டர்பிரேஷன் இது. பனை இணை முலை அப்படின்னா பனை போன்ற முலை. அது பனை அப்படின்னா தந்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி யானையுடைய தந்தம் போன்ற முலைகள் அப்படின்னு எடுத்துட்டாக்க அது பொருத்தமான யோசிச்சேன். அப்புறமா பார்த்ததுல இது மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த திருப்பவியல்ல கந்த புராணத்துலலாம் சில பாடல்கள் இந்த முலைகளை வர்ணிக்கிறப்ப அது யானையுடைய தந்தம் போன்ற முலைகள் அப்படின்னு வர்ணனை இருக்கு. அப்படி முலை துணையோடு, துணை அப்படின்னாக்க அதுக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. துணைன்னா நமக்கு உதவிக்கு வர்றவா துணை, எனக்கு யார் துணை இருக்கா அப்படின்னு கேட்குறமே அப்படி ஒரு துணை இருக்கு. ஆனால் துணை அப்படின்னா ரெண்டுன்னு ஒரு அர்த்தம். அதனால அப்படி யானை தந்தங்கள் போன்று இருக்கின்ற இந்த ரெண்டு முலைகள் அவற்றோடு அவர் என்ன பண்றார், பயிரலின் பயிரல் அப்படின்னா பயில்தல் அப்படிங்கிறது பயிரல் அப்படின்னு புணர்ந்து வரும் அந்த செய்யுள்ள. பயில்தல் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது. அப்படி அந்த இரண்டு முறைகளை அவர் சேர்ந்து இருக்கிறார் சிவபெருமான். அப்படிப்பட்டவர் மூணாவது அடியில் அவருடைய பெருமையை சொல்றார். நான்முகன் அறி அறிவு அறிய நல்லாரதம் நாமமே. நான்முகன் அப்படின்னா பிரம்மா, நான்கு முகங்களையுடைய பிரம்மா, சதுர்முகன் பிரம்மா. அரி அப்படின்னா ஹரி விஷ்ணு, இவா ரெண்டு பேரும் அறிவு அறிய அவர்களால் அறிய முடியாத நல்லாரர். இந்த சிவபெருமானுடைய அடிமுடி தேடின கதை எல்லாருக்கும் தெரியும், பல பதியங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடினப்போ அவர்களால் விஷ்ணுவால் அந்த ஜோதியோ சிவபெருமானுடைய திருவடியை காண முடியாது, பிரம்மாவால் அந்த உச்சியை போய் சேர முடியாது. அப்படி இருவராலையும் அறிய முடியாதபடி நின்றார் சிவபெருமான் எல்லை இல்லாமல். அப்படிப்பட்ட நல்லாரர் சிவருமான், திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமான், அவருடைய புகழானது மேல்முக எரியினில் இடில், இந்த மேல் நோக்கி எரிகின்ற இந்த தீயலை இட்டாக்க பழுதிலை மேமே அவை அழிய மாட்டா இது சத்தியம். அதான் இந்த ஒன்பதாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். பத்தாம் பாட்டு அத்திர நயனிதன் மலைமகள் பயனூறும் அதிசய சித்திர மணியணி திகழ்முலை இணையோடு செறிதலின் புத்தரோடு அமனர் போய் பெயரும் நாள் லாரதம் நாமமே மெய்த்திரள் எரியினில் இடிலவை பழுதலை மெய்மே. அத்திர நயனி தொன் மலை தொல் மலைமகள், மலைமகள் உமாதேவி. அவர் எப்படிப்பட்டவர், தொல் மலைமகள் இல்லையா, உமாதேவி மிகவும் தொன்மையானவர். அதனால தொன் தொல் அப்படின்னா பழமைன்னு அர்த்தம், அவர் ரொம்ப பழமையான உமாதேவியார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து அத்திர நயனி, அத்திரம்னா அஸ்திரம், அஸ்திரம் போன்ற நயனத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். நயனம்னா கண், சம்ஸ்கிருத வார்த்தை. நயனி அப்படின்னா கண்ணை உடையவள், அத்திர நயனி அஸ்திரம் போன்ற நயனத்தை உடையவள். அதனா அஸ்திரம், அஸ்திரம்னாக்க நம்ம சம்ஸ்கிருதத்துல ரெண்டு வார்த்தை உண்டு, அஸ்திரம்னு ஒரு வார்த்தை உண்டு, சஸ்திரம்னு ஒரு வார்த்தை உண்டு. அஸ்திரம் அப்படின்னாக்க நம்ம கையில ஏவுறது, எரியறது, சம்திங் தட் வி வெப்பன் தட் வி ரிலீஸ் டு அட்டாக் அதர்ஸ். சஸ்திரம் அப்படிங்கிறது வெப்பன் தட் வி ஹோல்டு வென் யூ ஆர் ஃபைட்டிங். இப்போ வாள் அப்படிங்கிறது ஒரு சஸ்திரம், வாழை நம்ம கையில் பிடிச்சிருந்தா சண்டை போடுவோம். வாள் கேடயம் இதெல்லாம் கையில் பிடிச்சுட்டு இருப்போம். கதை இது எதுவுமே நம்ம எரிய மாட்டோம், கையில் வச்சுட்டு இருப்போம். ஆனால் அம்பு ஈட்டி இதெல்லாம் எரியுவோம். அம்பை வந்து வில்லில் அம்பை புட்டி தொடுப்போம், அம்பு போய் தாக்கும், ஈட்டியே எரியுவோம். அதெல்லாம் அதெல்லாம் அஸ்திரம். இந்த அஸ்திர நயனி அப்படின்னா வேல் போன்ற கண்ணை உடையவள்னு அர்த்தம் இல்லையா. நம்ம வேற பாட்டுகளில் பார்த்துருக்கோம், வேர்க்கண்ணி வேல் நெடுங்கண்ணி அப்படின்லாம். அந்த வேல் போன்ற கண்ணை உடையவள், அந்த கண்ணுடைய அமைப்பு இருக்கே அது வேலோடைய மாதிரி அந்த அமைப்பு ஷேப் இருக்கும் அப்படி நீளமா. அப்படி அஸ்திரம் போன்ற கண்ணை உடையவள், வேல் போன்ற கண்ணை உடையவள். அது அதோடைய வடிவத்துக்காகவும் சொல்லலாம், இல்லைன்னா அது பார்க்கிற பார்வைக்காக, பொதுவாக அதெல்லாம் வடிவத்தை வச்சு தான் வரும். அப்படி அந்த கண்ணுடைய அடி வடிவம் அப்படி ஒரு பக்கம் விரிஞ்சு அப்புறம் பின்னாடி போய் அப்படி மெல்லிசா போகும் இந்த வேலோட இந்த டிப் மாதிரி. அப்படி அஸ்திர நயனி அப்படிப்பட்ட கண்ணை உடைய, வேல் போன்ற கண்ணை உடைய பழமையான உமாதேவி, அவருடைய பயன் உறும் அதிசய சித்திரமணி அணி திகழ்முலை அப்படிங்கிற பயன் உறும் முலை அப்படின்னா பயன்னா நமக்கு வினை பயனை ஊட்டுகின்ற, அதை பத்தி பார்த்தோம் இல்லையா. இந்த போகமார்த்த பூண்முலையால் அப்படிங்கிற ஃப்ரேஸை பத்தி நம்ம முதல்ல பேசணும் இந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறப்போ. அப்படி உயிர்களுக்கு போகத்தை ஊட்டுகின்ற முலை, போகமார்த்த பூண்முலை, அதாங்க பயன் உறும் முலை அப்படிங்கிறார். நமக்கு பயனை அளிக்கின்ற முலை, வினை பயனை அளிக்கின்ற முலை போகங்களை அளிக்கின்ற முலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிசய சித்திரமணி, சித்திரம்னா அழகு, அதிசயம்னா ரொம்ப பலவிதமான அதிசயங்களுடைய, இல்லை மிகவும் நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டதுன்னு அதிசயம். எதை நம்ம தினம் பார்க்குறோமோ அது அதிசயம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அது அதிசயம்ங்கிறது ரொம்ப அபூர்வமாக நமக்கு முன்ன பின்ன பார்த்துருக்காத விஷயங்கள். அப்படிப்பட்ட அதிசயமான அழகிய மணிகளை அணிந்த திகழ் முலை, இல்லைனா அந்த மணிகள் பொருந்திய ஆபரணங்கள் திகழ்கின்ற முலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால மொத்தத்தில் என்ன சொல்றார், அவர் ரொம்ப அழகான ரத்தனங்கள் பதித்த ஆபரணங்கள் திகழ்கின்ற முலை அது. அப்படிப்பட்ட அந்த முலை இணையோடு, அந்த ரெண்டு முலைகள் இணையினா ரெண்டு, அந்த முலை இணையோடுனா அந்த ரெண்டு முலைகளோடு செறிதலின் சேர்ந்திருக்கிறதுனால நல்லாரதம் நாமம் இந்த எரியலிட்டாக அழியாது அப்படிங்கிறார் இல்லையா. நல்லாரதம் நாமமே மெய்த்திரள் எரியினில், அப்படி திரண்டு எரிகின்ற இந்த நெருப்பில் இட்டாக்க அழிய மாட்டா. இத இந்த பாட்டில் இந்த புத்தரோடு அமணர் போய் பெயரும் அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம். அதாவது எப்படி இது உரையில் அப்படி இல்லை, இது எனக்கு தோன்றது அப்படி. செறிதலின் நல்லாரதம் நாமமே மெய்த்திரள் எரியினில் பழுதில மெய்மையே, புத்தரோடு அமணர் போய் பெயரும் மெய்மையே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த புத்தர்களுடைய பொய்யும் சமணர்களுடைய பொய்யும் நீங்கும், இது சத்தியம் அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கலாம். அந்த புத்தரோட அமணர் போய் பெயரும் மெய்மையே அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலாம் பொருளுக்கு. இது எனக்கு தோன்றது, ஆனா உரையில் அப்படி கொடுக்கல. புத்தரோடு அமணர் போய் பெயரும் நல்லாரதம் நாமமே மெய்த்திரள் எரியினில். அந்த மெய்த்திரள் அப்படின்னாக்க அதையே நான் பார்த்தேன், நல்லாரதம் நாமமே மெய், அவருடைய புகழே மெய், அழியா புகழுடையது. அதனால திரள் எரியினில் இடில், இந்த திரண்டு எரிகின்ற இந்த நெருப்பில் இட்டாக்க அழியாது அப்படின்னு. ஏன்னா இந்த பதிகத்துல இந்த வார்த்தைகளை எப்படி பொருள் கொள்றது, எப்படி இன்டர்பிரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பெர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டு நமக்கு எது ஃபிட் ஆகும்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் அந்த காரணங்கள் சொல்றேன். அதனால புத்தரோட அமணர் போய் பெயரும் அப்படின்னா அது அப்படி ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம். பௌத்தர்களுடைய பொய்யும் சமண ஜைனர்களுடைய பொய்யும் நீங்கும், நல்லாரதம் நாமமே மெய், சோர்மானுடைய புகழ்தியா உண்மையான புகழ். அதனால திரள் எரியினில் இடில் இவை பழுதி இலை, இந்த திரண்டு எரிகின்ற திகுதுகுன்னு எரியற இந்த நெருப்புல போட்டாக்க இதெல்லாம் அழிய மாட்டா, இது சத்தியம் அப்படின்னு கொள்ளலாம். இதான் இந்த பத்தாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்ப பதினோராம் பாட்டு, சிற்றிடை அறிவைதன் வனமுலை இணையோடு செறிதரும் நற்றிறம் உருகழு மலநகர் ஞானசம் வந்தன கொற்றவன் எதிரிடை எரியினில் இடையவை கூறிய சொற்றறி சொற்றறி ஒருபதும் அறிபவர் துயரில தூயரே. இதில் அவர் சொல்றார், இந்த உமாதேவியோடைய அழகியான முலைகளோட சேர்ந்திருக்கிற இந்த அந்த அதை அறிந்த சம்பந்தனாகிய நான் பாடிய இந்த பாட்டு, ராஜாவுக்கு முன்னாடி தீயிலிடும் முன்னாடி பாடின இந்த பாட்டு, இந்த பாட்டு பற்றியும் பாடுபவர்கள் அறிந்தவர்கள் அவருடைய துயர்கள் போகும், அவருடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும், தூயர் அவர்கள் தூய்மையானவர்களாக தூயவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றார். வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சிற்றடை அறிவைதன் வனமுலை இணையோடு செறிதரும் நற்றிறம் ஒரு கழுமல மக கழுமல நக ஞான சம்பந்தன அப்படின்னு அது ஒரு ஃப்ரேஸ். அது சிற்றடை அறிவை, இடைனா நமக்கு தெரியும் பெண்களுடைய வெயிஸ்டுக்கு இடைன்னு பேரு, அது சிற்றடை சின்ன இடை சிலிண்டர் வெயிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சிற்றடை அறிவை, அறிவைனாக்க பெண், இந்த இடத்துல இது உமாதேவியை குறிக்கிற வார்த்தை. சிற்றடை அறிவைனா சின்ன இடையுடைய உமாதேவி அவளுடைய வனமுலை இணையோடு செறிதரும், அப்படி அந்த அழகான முலைகள் ரெண்டோட சேர்ந்திருக்கின்ற இந்த இடத்துல திருநள்ளாற்று ஈசன் புகழ் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். அங்க வார்த்தை இல்லை பாட்டில், ஆனா நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த பதிகம் முழுக்க அதான் வருது. அப்படி செறிதரும் நல்லாரதம் நாமத்தை அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். அப்படி அந்த ரெண்டு முலைகளோட சேர்ந்திருக்கிற திருநள்ளாற்று ஈசனோடைய புகழை யார் பாடுறா, நற்றிறம் ஒரு கழுமல நகர் ஞான சம்பந்தம் இல்லையா. இந்த கழுமல நகர்னா சிறுகாழி, சிறுகாழியில் அவதரித்த ஞான சம்பந்தன். அப்படி நற்றிறம் ஒரு கழுமல நகர், நற்றிறம்னாக்க நன்மை மிகுந்த சீர்காழின்னு அர்த்தம், நல்லொழுக்கம் மிகுந்த சீர்காழி, ஒழுக்க சீலர்கள் வாழ்கின்ற சீர்காழி அப்படின்லாம் நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கணும். திறம்னாக்க நல் திறம், திறம்னாக்க இதான் அந்த நன்மை இருக்கின்ற நல்லவர்கள் ஒழுங்கு, திறம்னா அந்த சீலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது நம்ம வேற பாட்டிலெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால ஒழுக்க சீலர்கள் வாழ்கின்ற நல்ல சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தன. ஞான சம்பந்தன அப்படின்னாக்க ஞான சம்பந்தனுடைய அப்படின்னு அர்த்தம். ஞான சம்பந்தன் அப்படின்னா பேரு, அதுக்கு அந்த ஆ அப்படிங்கிற சஃபிக்ஸ் வந்தாக்க அது ஆறாம் வேற்றுமை உருபு. அது ஞான சம்பந்தனுடைய என்னது சொற்றெறி ஒருபதும். சொற்றெறி ஒருபதும்னா தெரிதல் அப்படின்னாக்க சொல் சொல்லப்பட்ட இந்த பதிகமாக இருக்கலையே, இந்த ஒரு பதுனா இந்த பதிகம், அவன் ஞான சம்பந்தன சொல்லான இந்த பதிகமத்தை அறிபவர் துயரீலர், இதை அறிந்தவர்கள் துயரில்லாதவர்கள் தூயவர்கள். இந்த பதிகத்தை எப்ப பாடினார் அப்படிங்கறத மூணாவது அடியில் சொல்றார். கொற்றவன் எதிரிடை எரியினில் இட இவை கூறிய. இந்த கொற்றவன் அப்படின்னா ராஜா பாண்டிய மன்னனிங்க, கொற்றவன் எதிரிடை அந்த ராஜாவுக்கு முன்னாடி எரியினில் இட, இந்த பதிகத்தை தீயில போடுவதற்கு முன்னாடி, அதாவது அந்த போகமார்த்த புன்மிலையால் பதிகத்தை தீயில போடுறதுக்கு முன்னாடி அது போடுவதற்காக எரியினில் இட இவை கூறிய, இந்த பதிகத்தை பாடிய பாடப்பட்ட இந்த பதிகத்தை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். அதனால இந்த மூணாவது அடி என்ன சொல்றது, ராஜாவுக்கு முன்னாடி நெருப்பில் போடுறதுக்காக பாடப்பட்ட இந்த பதிகத்தை அந்த சொல் தெரி ஒருபதும், இந்த சிறந்த சொற்கள் விளங்குகின்ற இந்த பத்து பதி பாடல்களை இந்த பதிகத்தை அறிபவர் இதை ஓதுபவர்கள் துயர் இலர், அவர்களுக்கு துன்பம் கிடையாது, தூயரே அவர்கள் தூயவர்கள். தூயவர்கள் என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் மும்மலை கட்டு இருக்கு. மும்மலை கட்டுனா ஆணவம் கர்மம் மாயின் மூணு மலங்கள், இந்த மூணு மலங்களால எல்லா உயிர்களும் பிணிக்கப்பட்டிருக்கு. அந்த மூணு மலங்கள், அந்த மலங்கள் நீங்கிதுனாக்க தூய்மை அடைவோம். மலம்ங்கிறது தூய்மை இல்லாத விஷயம், அழுக்கு. அந்த மூன்று விதமான அழுக்குகளும் நீங்கித்தான் நம்ம தூயவர்கள் ஆயிடுவோம். அதனால தூயவர்கள் ஆவார்கள்னா என்ன அர்த்தம், இந்த பதியத்தை பாடுறவர்கள் அவர்களுடைய மும்மலை கட்டு நீங்கி அவர்கள் முக்தி அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.